அடுத்ததாக பவித்ரீகர்த்தும் நக பசுபதி பராதீன ஹிருதயே தயா மித்ரைர் நேத்ரைஹி அருண தவள சியாம ருசிபிஹி நதஹ சோண கங்கா தமன கனயே திருவமமும் த்ரயாணாம் தீர்த்தானாம் உபநயதி சம்பேரமனகம் பவித்ரீகர்த்தும் நக. நம்ம வாழ்க்கையில நம்மளை சுத்தப்படுத்தணும். மனுஷன் காலம் எழுந்து சாயங்காலம் வரைக்கும் இங்கேயங்கே அலைஞ்சிட்டு இருக்கான். இவனுடைய மனசு ஒவ்வொரு கணமும் வெளியில போனதுமே வெளியில இருக்க அழுக்கோட திரும்பி வருது. குழந்தைக்கு நல்ல ட்ரெஸ் கூட வெளியில அனுப்புறேன், அது இங்கெங்கே அழகு ட்ரெஸ் எல்லாம் கெடுத்துட்டு வருது, சேர்த்துல விழுந்து அது ஒண்ணு இது பண்ணி. அம்மா என்ன பண்ற, குழந்தை வந்ததுமே அதை அடிக்கிறது இல்லை, அதை கட்டி கிட்ட வந்து மறுபடியும் அந்த ட்ரெஸ் எல்லாம் கட்டி அதை குளிப்பாட்டி பவுடர் எல்லாம் போட்டு அழகாக்கி வேற ட்ரெஸ் போட்டுன்னா அனுப்புற, அந்த குழந்தைக்கு தெரியாது. அதனால என்ன பண்றா, அதே போலதான் நம்ம மனசும் என்ன ஆறுது, அப்பப்ப வெளியில விடுறோம், ராகத்வேஷங்கள்லாம் போய் விழுது. என்னென்ன பொருள், இதை பார்த்தா இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்லை, இது சரியா இல்லை, இது விலை ஜாஸ்தி, என்னமோ பேசிட்டே இருக்கான். பரம் காலம் முழுந்து சாயங்காலம் வரைக்கும் எந்த விஷயத்துல கமெண்ட் அடிக்கிறேன், கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம அனாவசியமாக பேசப்படாது. ஒவ்வொரு வார்த்தையும் பேசுறதுக்கு முன்னால கொஞ்சம் யோசனை பண்ணணும், இது தேவையா தேவையில்லாத மாதிரி பேசப்படாது. அதுதான் சாஸ்திரம் சொல்றது, அந்யாவா சோ விமுஞ்சா அமிர்தேது. வேதாந்தத்தை பத்தியோ அல்லது பகவன் நாமாவை தவிர மாதிரி வார்த்தையும் பேச வேண்டாமே. என்ன வாசோ விக்லாபனம் ஹிதது, அனாவசியமா இந்த வாக்குக்கு கெடுதலை கொடுக்கறது, வலியை கொடுக்கறது. ஆனா எல்லாத்தையும் நம்ம போட்டோம். இப்ப என்னடா சின்ன கம்யூனிகேஷன் எக்ஸ்ப்ளோஷன் தான். அவன் அந்த வார்த்தையே பாருங்க, வெடிச்சு வெளியில வருதுன்னா அப்படின்னா பேசிட்டு இருக்கேன். டெலிபோன் எடுத்து அவன் பாட்டு பேசிட்டே இருக்கேன் சார், நடந்துட்டு பேசுறான், உட்கார்ந்துட்டு பேசுறான், படுத்துட்டு பேசுறான், என்ன பண்றதுல ஓடிட்டு பேசிட்டு இருக்கான், சாப்பிட்டுட்டே பேசுறான். சாப்பிட்றப்ப பேசப்படாது, மௌனேன போக்தவ்யம், மௌனமா சாப்பிடுவோம். டெலிபோன் பக்கத்துல எதுன்னு பேஷண்டே வாயில போட்டுருக்கான், அது எங்க சுவாச குழாயில போச்சுன்னா குறை எதுன்னு கஷ்டம் தெரிய மாட்டேங்கிறது. இப்ப என்ன அப்படி தலைமையில வர விவகாரம் அடுத்தட்சணம் அப்புறம் பேசப்படாதா? இப்ப ஒருத்தர் சொன்னார், மௌனே நபோக்தவியம், இல்ல இல்ல மௌனே நபோக்தவியம் தருவன். இது சம்ஸ்கிருதமா எப்படியும் பேசலாம், யாராவது மௌனம்னு சொன்னா அவசர சாப்பிடாதீங்க ஒருத்தர் அப்படின்னு ஒண்ணு பேசுறது இல்லைன்னா டிவி பார்க்கறது. அந்த டிவியில அகோரமான திருஷ்யங்கள் தான் காமிக்கிறான், ஒண்ணும் பார்க்க மாட்டேன், மங்களமாக ஒண்ணும் தெரியல. எப்ப பார்த்தாலும் பொறாம, சண்டை, இப்படி கவலை, அழுக, இப்படித்தான் பார்த்து காமிக்கிறான், சந்தோஷமா காமிக்கிறான், ஒண்ணுமே காமிக்க. ஆனா அதையே பார்த்துட்டு இருக்க உங்க மனசு எப்படி ஆகும், எப்படி நீங்க உட்கொள்றோ அப்படி ஆஹார சுத்த சத்வ சுத்தி அப்படின்னு தெரிய மாட்டேங்க. நம்ம மேலும் மேலும் பழைய நாள்ல சாப்பிடுறதுக்கு நாள் நிம்மதியா சாப்பிடணும், இலைய போட்டு அந்த மனசு நிம்மதியான பரியந்தம் வேற எங்கேயும் போகாத பரியந்தம் சமைச்சு பரிமாறிட்டே இருப்பா. இந்த கோடியில இருந்து அந்த கோடி வரைக்கும் எல்லாம் பரிமாறுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும், அதுக்குள்ள எப்ப சாதம் போடுவாங்களோ சாப்பிடலாமா. இப்ப எல்லாம் கிடையாது, சிப்ஸ் போட்டதுமே அடுத்த ஐட்டம் வருதுங்களா சிப்ஸ் காணோம்னு இல்ல, நான் பார்த்தேன் அந்த பக்கம் பரிமாறிட்டே இருக்கா, அடுத்த ஐட்டம் வருதுகள் இல்ல பரிமாறு டவுட் வருது அப்படின்னு சாப்பிட்டா என்ன அர்த்தம். முதல்ல இலையில எல்லாம் வந்த பிறகு அன்னசூக்தம் சொல்லிட்டு இந்த ஆகாரமானது நம்ம உடம்புக்கு சரியா வரணும் அப்படின்னு பகவான பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடணும். காயத்ரி மந்திரத்தினால அபிமந்திரணம் பண்ணி அதுல ஏதாவது ஒரு தோஷம் இருந்தால் அந்த தோஷமெல்லாம் போகட்டும் அப்படின்னு அபிமந்திரணம் பண்ணி அதுக்கு நம்ம மனசுக்கும் சரீரத்துக்கும் ஒத்துக்கணும்னு சொல்லி இவ்வளவு தூரம் பண்ணி பண்ணியிருக்கு. சாந்தமா சாப்பிடுங்க, மனசுல கந்தளிப்பு இல்லாமல் இப்படி நம்ம காலம் பிறந்து ராத்திரி வரைக்கும் பார்த்தோமே. ஏன்னா நம்ம மனசுல அப்பப்ப அப்பப்ப ஏதோ ஒரு எண்ணங்கள் வந்துட்டே இருக்கு, இந்த எண்ணங்கள் வெளியில போய் உள்ள வந்ததுமே மனசானது அப்படியே கெட்டு போறது, அது ஒரு தோஷம் வருது. அந்த தோஷங்கள்ல போக்கணுமே ஏனால் என்ன பண்ணணும்னு அம்பாண்டிய பார்வத வேணும். பவித்ரீ கர்த்தம்னா எங்களை எல்லாம் சுத்தப்படுத்துறதுக்காக பசுபதி பராதீன ஹிருதயே, அதுக்கு முன்னால் ஈசான தெய்வத்தேன்னு சொன்னார், இங்க என்ன சொல்றார், பசுபதி பராதீன ஹிருதயே. பசுபதி உலகத்தில் இருக்கிற எல்லா பிராணிகளையும் தன் கண்ட்ரோல்ல வைத்துட்டு இருக்கிறார். பசுனாம் பாலயிதா இது பசுபதி, மனுஷால எல்லாரையும் பசுக்கள்னா யாரு சார், அறியாதவர்கள். யார் அறியாதவர்கள், ஆணவ மலம் காயிக மலம் கார்மிக மலம் எனக்கூடியதான மூன்று மலங்களோடு கூடியவர். இந்த மலங்களோடு கூடின மனிதர்களை எல்லாம் அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கார் பசுபதி. அந்த பசுபதி பராதீன ஹிருதயே, பசுபதி ஹிருதயத்துக்கு பராதீனமா இருந்துருக்கு. அவர் சொல்லபடி நடந்து படம் போனதான ஈசானது இது என்ன இன்னும் இப்படி பண்றீங்களே, பசுபதி பராதீன ஹிருதயே எதற்காக, தயாமித்ரைர் நேத்ரைஹி. இந்த கண்கள் இருக்க, இந்த கண்கள் என்ன எப்படி இருக்கு, ஃப்ரெண்ட்லியா இருக்கு, தயையோட கூடி இருக்கு. இந்த ஜனங்களை எப்படியாவது முன்னு கொண்டு வரணும், அவளுக்கு நல்லது ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிறார். அந்த கண்களுடைய பார்வையை இப்படி சொல்றது, தயாமித்ரைர் நேத்ரைஹி அருண கவள சியாமருஜி. அந்த நேத்திரங்கள் கண்கள் என்னென்ன கலர்ல இருக்கு, அருணம் சிவப்பா இருக்கு, அதோட மட்டும் இல்ல தவளம் வெளுப்பா இருக்கு, சியாமம் கருப்பா இருக்கு, கண்கள்ல நடுவுல இருக்கிற மாதிரி தான் கருப்பா இருக்கு, மீதி பாகங்கள்லாம் வெளுப்பா இருக்கு, நுனியில மட்டும் சிவப்பா இருக்கு. இப்படி மூன்று பாகங்களும் இருக்கு. இந்த மூணும் என்ன சொல்றது, அந்த சேர்ந்து அந்த ப்ரொபோர்ஷனோட சேர்ந்து பார்க்கிறவர்களுக்கு நன்மை உண்டாகணும் என கூடியதான எண்ணத்துல பார்த்துட்டு இருக்க. அந்த ஸ்வரூபம் எப்படிதான் வரும், சிவே சுங்கார்த்த அந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கேன். அந்த ஒவ்வொரு விதமான பார்வையும் இப்படி இருக்கு, இந்த பார்வையோட பார்க்கணும். தயாமித்ரைர் நேத்ரைஹி அருணதவள சியாமருஜபிஹி நதசூணஹ கங்கா தமனதயா இதி த்ருவமமும் த்ரயாணாம் தீர்த்தானாம் உபநயசு சம்பேதமனகம். ஆமா, இந்த கண்களோட கண்களுடைய பார்வை எப்படி இது ஒன்னா சேர்ந்திருக்கிறது, எங்களை எப்படி பவித்திரமாக ஆக்கிறது, தூய்மையாக ஆக்கக்கூடியது எப்படி, என் வாழ்க்கையில என் மனசு இங்க அங்கு சுத்தி கொண்டிருக்கேன், இதை எப்படி உங்களால தூய்மை ஆக்க முடியும் அப்படியா. அந்த பார்வை வழியாக அம்பாள் என்ன பண்ணிட்டு இருக்கா, உங்க மேல கங்கா ஜலத்தை தெளிச்சுட்டு இருக்கா. அந்த பார்வையானது திரிவேணியில இருக்கக்கூடியதான கங்கா ஜலம், திரிவேணியில இருக்கக்கூடியதான அலகாபாத்தில் இருக்கக்கூடியதான கங்கா ஜலம் என்ன, அதுல மூணு நதிகளும் சேர்ந்ததான ஜலம், கங்கா யமுனா சரஸ்வதி மூன்று சேர்ந்திருக்கு. அந்த கங்கையானது பவித்ரி கர்த்தும் எல்லோரையும் பாவனமாக்குறது. கங்கா ஜல லவ காணிக்கா பீதா, அங்க கங்கா ஜலம் இருக்க, அதுல ஒரு டிராப் சாப்பிட்டா பொருத்தம், ஒரு டிராப் சாப்பிட்டா என்ன சார் விசேஷம்னு. இந்த பிறவியில நீங்க பிறந்தண்ணில இருந்து இந்த கணம் வரைக்கும் எவ்வளவு பாப்பம் பண்ணீங்களோ எல்லாத்தையும் போயிடுது. கரைக்கு மேல ஏறி வந்து ஏதாவது விஷயம்னா அந்த பாப்பம் புதுசு, நியூ அக்கௌண்ட்னு பழைய அக்கௌண்ட் இல்ல, பழைய அக்கௌண்ட்ல பிறந்தண்ணில இருந்து நீங்க சாப்பிடுற பரியந்தம் அது வரைக்கும் பண்ணின பாப்பம் எல்லாம் போச்சு. என்ன சுவாமி விசேஷம், மகாவிஷ்ணுடைய பாதத்துல இருந்து வந்தது, பரமேஸ்வருடைய சிகாஸ்பர்சம் ஏற்பட்டிருக்கு, ஜென்மமுனிவருடைய வயத்துல போய் மறுபடியும் காது வழியாக வெளியே வந்திருக்கு. அப்படி அந்த பவித்திரமான அந்த கங்கையானது எல்லோரையும் சுத்தப்படுத்தணும் என்பதற்காகவே இருந்தவள். அந்த கங்கைக்கோட சேர்ந்து இன்னொரு ரெண்டு சேர்ந்து இருக்கான் சரஸ்வதினு ஒருத்தம். இந்த சரஸ்வதி நதி யாரும் யாரும் பார்க்கல, ருக்வேதத்துல சொல்லியிருக்கு அதை பத்தி விசேஷமா. அது அப்பவே அந்தர்வாகினியா ஆயிடுதான், அந்தர்வாகினா வெளியில இல்லாமலேயே பூமிக்குள்ளேயே இருக்கு, வெளியில தெரியாது அந்த கங்கைய. அது அதே மாதிரிதான் அந்த சரஸ்வதியினுடைய சுரூபம் உங்களுக்கு தெரியாது, உங்களை பார்த்தா சாதாரணமா தான் இருக்க, ஆனா உங்களுக்கு என்ன அறிவு இருக்குன்னு எனக்கு என்ன தெரியும். இங்க எடுத்து சொன்ன கொனுகல சர்வத்திர சர்வஜ்ஞ, யாருக்கு எல்லோ ஒருவருக்கு எல்லா ஃபீல்டுலையும் எல்லாம் தெரியும் சொல்ல முடியாது. உங்களுக்கு கணக்கு தெரியலாம், எனக்கு எக்கனாமிக்ஸ் தெரியலாம், இது எப்படி கம்பேர் பண்ண முடியும். இன்னொருத்தருக்கு என்னன்னா எந்த குதிரை எந்த ஜாதியும் தெரியும் சார், பாருங்க ரேஸ் கோர்ஸ்லயே இருக்காரு, வருது எங்கேயும் வெளியில வருதில்லை, அது உங்களுக்கு தெரியாதா இல்லையா. இப்ப விவகாரம் என்னடா என்ன, அவருக்கு ஒருத்தருக்கு தெரிஞ்சது ஒருத்தருக்கு தெரியணும்னு நிர்பந்தம் இல்லை, அது பார்க்கணும். அப்படி எல்லாவற்றையும் அறியணுமே ஆனால் அந்த அறியக்கூடியதான திறமை நமக்கு பகவான் கொடுத்திருக்கார். அது எதனால் அந்த திறமை வந்திருக்கு, அந்த ஞானம், அந்த ஞானஸ்வரூபமா இருக்கக்கூடியதான பகவான் ஞான சக்தி, அந்த ஞான சக்தியை கொடுக்கறது தான் விசேஷமாக சரஸ்வதிங்கிறது. அது தெரியாதோ, இட்ஸ் நாட் எக்ஸ்பிளிசிட். ஒரு மனுஷனை பார்த்தோன்னே இவருக்கு இவ்வளவு அறிவு இருக்கு என்று யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதனாலதான் சரஸ்வதியான அந்தர்வாகினின் சரஸ்வதி அந்தர்வாகினி சொல்றதுக்கு காரணம் என்ன, மற்றபதான் அவர் செய்யக்கூடியதான வேலையானது பார்த்தாலே ஓஹோ இவருக்கு தெரியும்னு தெரியும். குயவனை பார்த்ததுமே அவருக்கு அழகா குடங்கள்லாம் பண்றாரு சார், குடங்கள் பண்றது பார்த்தமே நல்லா தெரியுது, இவருக்கு நல்லா பண்ண தெரியுதுன்னு பார்த்துட்டோம். சமையல் பண்றது பார்த்தாலே பாங்கா தெரியும். சில பேர் சமையல் பண்ணினாலே அழகா நல்லா மண்ணில எல்லா பாத்திரமும் கீழே இறக்கி வச்சிடும். அதுதான் கிருஷ்ணா பணம். அது கிளீன் பண்றதுக்கு மூணு நாள் ஆகும். சில பேர் எப்படின்னா அது பண்ணும் பொழுது அந்த இடத்துல மறுபடியும் கை அங்கே அந்த பக்கமே பார்க்க மாட்டேன், அப்பா எடுப்பா எடுத்து போடுவோம் மறுபடியும் அங்கே வச்சிருவேன். அந்த கை கரெக்டா அந்த இடத்துக்கு போகும். எத்தனை வருஷமா பண்றாளோ என்னமோ தெரியாது, வாரம் பண்ணா தெரியுது. அது போல அந்த கிரியாசக்தியும் ஒண்ணு, அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மேல இச்சா சக்தி அந்த பக்தின்னு ஒண்ணு இருக்கு. இந்த பக்தி இருந்தாதான் சார் எல்லாம் வரும், ஞானமும் வரும், செயலும் வரும், எல்லாம் வரும். அந்த பக்தியை கொடுக்கக்கூடியது காளிந்தி. இது அந்த தப்பானா தானையா, அதனால யமுனா நதினு பேர். அந்த யமுனா, சரஸ்வதி, கங்கா இந்த மூணும் கலந்து இருக்கான். அது மாதிரி மூணு நதிகளும் கலந்து அழகா வந்த திரிவேணி சங்கமம்னு சொல்ற மாதிரி அந்த திரிவேணி சங்கமம் எங்க இருக்கு, அம்பாளுடைய கண்கள்லயே இருக்குன்னா தர்ஷோணஹா சிவப்பான ஒரு நதி, கங்கா வெளுப்பா இருக்கக்கூடியதான நதி, தபன தனையே திருவமிதம் திருவமமும் தபன தனையா காளிந்தி யமுனா திருமணும் திருவமமும் திரையாணாம் தீர்த்தானாம் உபநயத்தி சம்பேதமனகம். இதே நீங்க காசியில போனால அலகாபாத்ல ஒரு பக்கம் தான் வெளவலேன்னு ஜலம் வந்துடும், ஒரு பக்கம் எல்லோ கலர் வந்துருக்கும் பச்சையா, அந்த ரெண்டும் சேர்ந்து தனியா வரக்கூடிய ஸ்வரூபத்தை நீங்க பார்க்கணும். அது கீழே அந்த விடுப்ப சரஸ்வதி ஓடுறது இருக்கிறான் பாருங்க பாருங்கன்னா எல்லாரும் தெரியறதுங்கிறான். ஓரவெல்லாம் தெரியறதுனா தெரியறது ஒருத்தனுக்கு தெரியல அதான் இல்லைன்னு சொன்ன, ஆனா இருந்தாலும் தெரியறதுனா தெரியறது இல்லைன்னு உங்களை பாப்பின்னு நினைப்பாவா. இது அப்பா இது தெரியறது சார் என்ன விவகாரம், ஞான கண்ணுக்கு தெரியறதுன்னு வச்சுப்போம். விவகாரம் என்னடாங்க, ஏன்னா இந்த மூணு நதிகளும் சேர்ந்து மனுஷனுக்கு அவனுடைய சகல விதமான பாபங்களையும் போக்கி அவனுக்கு பக்தியை கொடுத்து, பக்தியை கொடுக்கறது மட்டும் இல்ல அவனுக்கு நல்ல வழியில செயலை கொடுத்து. நீங்க கர்மாவை பண்ணாத போனா பலம் பெற, கர்மாவை பண்ணி ஆகணும். எப்படி பண்ணணும், ஈஸ்வரார்ப்பணமாக பக்தியோட பண்ணணும். இப்படி தாங்கள் பக்தியோட கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணி நிலையான பவித்ரி கர்த்தும் பவித்திரமாக ஆகிவிடும். மனுஷனுடைய வாழ்க்கையே பவித்திரமாகிவிடும். அபவித்ர பவித்ரோவ சர்வாவஸ்தாங்கதோபிவா. எப்படி அபவித்திரனா இருந்தாலும் பவித்திரனா இருந்தாலும் எந்த நிலையில இருந்த போதிலும் எஸ்மரே கொண்டரே காட்சம் பகவான நரக்க மாத்திரத்தால ச பாஹ்யாபியந்தர ஸ்ருதி தினந்தோறும் இந்த மந்திரத்தை சொல்றோம். ஆனா அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. பகவான் நாமாவை நினைச்ச மாத்திரத்தினாலே போறோம். ஏன்னா யாரு பகவான் நாமாவை நினைக்கிறானோ அவனுடைய அவன் மேல அம்பாளுடைய கட்டாட்சம் விழருது. அம்பாளுடைய கட்டாட்சம் விழுந்த பிறகு அவனுக்கு என்ன சார் நடக்காது, உலகத்துல சகல விதமான பார்வையும் எல்லாமும் கிடைக்கும். தங்குவர் கற்பக தருவின் நிழலில் அம்பாளுடைய கட்டாட்சம் பார்த்ததுமே கிடைச்சதுமே அவன் எங்க நிக்க போறான், கற்பக மரத்து கீழே நிக்க போறான். தாயாரின்றி மங்குவர் மண்ணில் வழப்பா பிறவை, மறு பிறவி இல்ல இன்னொரு அம்மா இல்லாதான நிலை அடைவான். அந்த ஸ்வரூபம் அடையணுமையானால் ஜெகன் மாதாவுடைய பார்வை வேணும். மார்பரையும் பொங்குபவர் அழியும் எட்டு குலபர்வதங்களாகட்டும், ஏழு புதிக்கிற நதிகளா குளிக்கிற நதிகளாகட்டும், இந்த சமுத்திரங்களாகட்டும் அவனுக்கு வந்து பணிபுரியும். ஈரேழு புவனமும் பதினாலு புவனங்களும் இவனுக்கு அடிமையிடம் அம்பாள் பார்க்கலையான நம்ம பார்க்க விட மாட்டேங்கிறோமே என்ன பண்றது. திரும்பி நீ குடித்தவரே அப்படின்னு விசேஷமா அந்த அம்பாளுடைய ஸ்வரூபம் கண்கள் நம்ம மேல விழுந்தவர். எச்ச ராமம் நப சேத்து எச்ச ராமம் நப செதி நிந்தித சரணே லோகே ஸ்வாத்மாப்தே நம்பிக்கரே. ராமாயணத்துல வால்மீகி சொல்ற ராமன் வெளியில போகும்பொழுது ஜனங்கள்லாம் ராமனை பார்ப்பாளாம். எதற்காக ஒரு தடவை ராமனை பார்த்த பிறகு நம்ம கண்ணு அங்கிருந்து எடுக்கணும்னு தோணாது. அவ்வளவு அழகு பும்சாம் மோகன ரூபாய புண்ணிய ஸ்லோகாய மங்களம். ராமன் நீங்க பாக்குறளோ இங்க அதை கேட்டாலே போற மனசுல அந்த அவ்வளவு சந்தோஷம். இப்படி ஒரு வியக்தி இருந்திருக்காரு நம்ம நாட்டுல. பார்த்தார். அந்த கண்கள ராமனை பார்க்கணும், என்னைக்காவது ராமன் கண்ணு நம்ம மேல பார்வை நம்ம மேல வெளில போறோம். இந்த ரெண்டும் நடக்கலைன்னா பாத்மாப்பே நம்பிக்கிற அதே இன்னொருத்தர் அவனை வைய வேண்டாம், அவன் மனசே அவனை வையறான். அப்படி அந்த ராமனுடைய சொரூபம் அப்படி அழகா இருந்தது இல்லையா? காரணம் என்ன? ராமன் சொல்றது அம்பாளுடைய திருவுருவம், ஸ்ரீராமோ லலிதாம்பிகா நரோத்தர். இந்த அப்பாளுடைய சொரூபம் தான் ராமன. அப்படி விசேஷமாக இந்த அப்பாளுடைய கண்களை முன்னேற்ற நிகழ்வோத்பன்ன ஜுபன்ன புவனாவளிகை அப்படின்னு சொல்லி அந்த பார்வையானது மேல விழுந்ததுமே இவ்வளவு க்ஷேமமானது ஏற்படுறதுங்கிறத விசேஷமாக பார்த்தோம். இந்த ஸ்லோகத்திலையும் நாம வந்து குணபாயசம் பண்ணினா தீர்வரோக நிவர்த்தி, எந்த வியாதியானது எவ்வளவு மருந்து வாங்கினாலும் சாப்பிடல போகலேங்கிறால இத நினைச்சிட்ட குணபாயசம் வெள்ளம் பாயசம் அம்பாளுக்கு நிவேதனம் பண்ணினா 40 நாள்ல எல்லா வியாதியும் போயிடும், அப்படி க்ஷேமான அஞ்ஞான நிமித்தத்தோட போயிடும் அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு அம்பாளுடைய கண்களை பார்த்தோம். லோகத்துல எல்லாத்த விட ஒரு விசேஷம் ஒண்ணு இருக்கு, என்னன்னு அம்பாளுடைய கண்களானது கண் கொட்டுறது இல்லை. நாமெல்லாம் கண் கொட்டாம ஒருத்தரை பார்த்தோம்னு வச்சுங்களேன், எதிர்க்க இருக்கிறோம் பயந்துருவோம். யாரையாவது ஒரு கண் கொடம் அப்படியே பார்த்துட்டே இருக்கோம் 2 நிமிஷம், அவன் அவங்களை இனிமேல பார்க்க மாட்டான், அந்த பக்கம் பார்த்துட்டு போயிடுவான். என்னடா சார் இவரை மறைஞ்சு பாக்குறா சார், என்ன ஆகும் என்னமோ? ஒன்னும் ஆகாது, உண்மை நீங்க மறைஞ்சு பார்த்ததுன்னா ஒருத்தனை எரிஞ்சு போயிட மாட்டான், அவ்வளவு திறமை அவங்களுக்கு இல்லை. இருந்தாலும் அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடும், அப்பப்ப கண்ணு கொட்டிட்டே இருக்கோம் நம்ம. கண்ணு கொட்டாத பிராணி ஒண்ணு உலகத்துல, அது என்னது? மீனுங்கிறது ஒண்ணுதான். அடுத்தது அம்பாள். தேவதைகள்லாம் உண்மையை வச்சுட்டார்கள் கிடையாது, ஆனா அம்பாள் கண் கொட்டாம இருக்காளே, எதுக்காக கொட்டலே? ஆனா எப்பவுமே திறந்திருக்காளே, கண் கொட்டலையே என்ன? அதுல ஒரு ரகசியம் இருக்கு. கண்ணு கொட்டினா ப்ராப்ளம் வரும், அதுக்காக கண் கொட்டாமலேயே அம்பாள் இருந்துட்டு இருக்கா அப்படின்னு விசேஷமா அடுத்த ஸ்லோகம் சொல்றது. ஏன் அம்பாள் கண் கொட்டலைங்கிறது அடுத்த கிளாஸ்ல